ഫസ്അലു അഹ്ല ദിക്രി ഇൻ കുന്തും ലാ തഅലമൂൻ. അല്ലാഹ് ഖുർആനിലെ മനുഷ്യരെ പാർത്തി ചൊല്ലുകാൻ, നിങ്ങൾ അറിയാത്തവരാക ഇരുന്നാൽ അറിഞ്ഞവരുടെ കേട്ട് തെരിഞ്ഞു കൊള്ളുങ്ങൾ എന്നതാ അല്ലാഹ് ഒരു വാസനത്തെ ചൊല്ലിക്കാട്ടുകാൻ. ഇസ്ലാം മാർഗം എന്നത് അറിവാർന്ന മാർഗം, അറിവ് സാർന്ന മാർഗം, അറിയാമേ എന്നുള്ള ഇരുളെ അകറ്റിയ മാർഗം. 14 നൂറ്റാണ്ടുകൾക്ക് മുന്നാൽ ഇന്ന് ഉലകിലെ എന്ത് അളവുക്ക് മൗട്ടികമും അറിയാമയും മണ്ടി കടന്നതോ അതെ മുഴുവതുമായി അകറ്റി അറിവ് എന്നുള്ള ദീപത്തെ ഒളിയെ ഏറ്റിയ മാർഗം ഇസ്ലാം. ഇസ്ലാത്തിൻ മൂലം താൻ ഇന്ന് ഉലകം അറിവെയും നാഗരികത്തെയും കറ്റുകൊണ്ടത്. ഉലക വരലാറ്റെ നാം എടുത്തു പാർത്താൽ എന്തെന്ത നാടുകളിൽ ഇസ്ലാം പുകുന്നതോ അതുക്ക് പിറകുതാണ് അങ്ങേ നാഗരികമേ വളർന്നത്. സ്പെയിൻ ഒരു കാലത്തിലെ മികപ്പെരിയ അളവിലെ നാഗരികത്തിലെ മൂഴ്കി കിടന്ന, അതായത് അനാഗരികത്തിലെ മൂഴ്കി കിടന്ന അന്ന നഗരം മുസ്ലിമുകളുടെ പടയെടുപ്പിക്കു പിൻ അന്ന നഗരം കൈപ്പറ്റപ്പെട്ട പിന്നാൽ സ്പെയിനെ മികപ്പെരിയ ഒരു കേന്ദ്രമായി അവർ മാറ്റിനാർ. ഉലகில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் அங்கே வந்து தங்களது அறிவு தாகத்தை தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த நகரம் மாறியது. இன்று முஸ்லிம்களிடத்திலே அது இல்லாமல் இருந்தாலும் இன்றைக்கும் அங்கு போனால் பார்க்கலாம் முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு அங்கே மிகப்பெரிய அளவில் நாகரிகத்தை வளர்த்திருக்கிறார்கள் என்பதனை. அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் அந்த காலத்தில் எங்கெல்லாம் அடியெடுத்து வைத்தார்களோ அங்கெல்லாம் அறிவுதான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பார்த்தால் எல்லா மடத்தனமும் மௌட்டிகமும் முஸ்லிம்களிடத்தில் தான் நிறைந்து காணப்படுகின்றன. அறிவை தேடிக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் மிக மிக குறைந்து விட்டது. ஏதாவது ஒரு விஷயம் தெரியவில்லை என்று சொன்னால் அதை தெரிந்தவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணமே அறவே இல்லாமல் போய்விட்டது. அதன் காரணமாக மக்களிடத்திலே மார்க்கம் என்பது விடுபட்டு போய் மார்க்கம் என்ற பெயரால் சொல்லப்படுகிற எத்தனையோ விஷயங்கள் முஸ்லிம்களிடத்திலே புகுந்திருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது வாழ்நாளிலே ஒவ்வொரு கட்டத்திலும் மக்களிடத்திலே இருந்த மௌட்டிகத்தை அகற்றுவதிலே மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறார்கள். திருக்குறானும் அதைத்தான் செய்திருக்கிறது. ஒரு நேரத்திலே ஏறாம் அணிந்து விட்டால் அவர்கள் தங்களது வீடுகளிலே முன்வாசல் வழியாக நுழைய மாட்டார்கள். ஒரு மூட நம்பிக்கை. ஏறாம் அணிந்து விட்ட பிறகு அவர்கள் பின்வாசல் வழியாகத்தான் வீட்டிற்குள்ளே நுழைவார்கள். இது அரபிகளுடைய வழக்கமாக இருந்தது. அல்லாஹால அந்த வழக்கத்தை மாற்றி அமைத்து ஏறாம் அணிந்து விட்டா வீட்டினுடைய முன்வாசல் வழியாகவே நுழையுங்கள், அதில் எந்த தவறும் இல்லை என்று அல்லாஹ் திருவசனத்தை இறக்கி வைத்தான். அதுகாரம் அவர்கள் கடைபிடித்து வந்த அந்த பழக்கம் அன்றோடு முடிவுக்கு வந்தது. அதுபோல சஃபா மர்வா என்ற இந்த இரண்டு குன்றுகளுக்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓடுவதும் அல்லாஹால திருமறையிலே சொன்ன பிறகுதான் அது ஏற்பட்டது. ஆரம்ப காலத்திலே காபத்துல்லாவிற்குள்ள ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உள்ளே விபச்சாரம் செய்து விட்டார்கள். அல்லாஹால அவர்களை என்ன செய்தான் என்று சொன்னால் கல்லாக மாற்றி விட்டான். இஸ்லாம் வருவதற்கு முன்னால் முற்காலத்திலே அந்த கல்லை உள்ளே இருந்து எடுத்து அங்கு இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் சஃபாவிலும் மருவாவிலும் கொண்டு போய் வைத்தார்கள். எதற்கு என்று சொன்னால் படிப்பினை பெற வேண்டும், காபத்துல்லாவுக்குள்ளே எந்த தவறும் நடக்கக்கூடாது என்ற படிப்பினை மக்கள் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த இரண்டு கற்களையும் சிலைகளையும் இரண்டு குன்றுகளிலே கொண்டு போய் வைத்தார்கள். காலம் போக போக ஒரு தலைமுறை முடிந்த பிறகு சிலை வணக்கம் தலைதூங்கி ஓங்கிய நேரத்தில் அந்த கற்சிலைகளையும் மக்கள் வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். எந்த தண்டனைக்கு அடையாளமாக அந்த சின்னம் அங்கே வைக்கப்பட்டதோ அதையே வணங்க ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு எல்லா சிலைகளையும் அகற்றிய பின்னாலும் கூட சஹாபாக்கள் ஹஜ்ஜுக்கு போன போது அந்த இரண்டு மலைகளுக்கு மத்தியில் ஓடுவதை, தொங்கோட்டம் ஓடுவதை கொஞ்சம் அருவறுப்பாக நினைத்தார்கள். ஏனென்று சொன்னால் இது மாதிரி ஒரு அசிங்கியமான நிகழ்வுக்காக அல்லாஹ் தண்டனை கொடுத்தான், ஆனால் அதையே இவர்கள் வணங்க ஆரம்பித்து விட்டார்களே அப்படின்னு சொல்லி அந்த மலைகளுக்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓடுவதை ஒரு நெருடலாக கருதினார்கள், மனதிலே ஒரு சின்ன ஒரு குறையாக கருதினார்கள். அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி வைத்தான், இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷாயிரில்லாஹ். சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய சின்னங்களிலே உள்ளவை, அடையாளங்களிலே உள்ளவை. எனவே அந்த இரண்டுக்கும் மத்தியிலே நீங்கள் தவாபு செய்யுங்கள், அதை தொங்கோட்டம் ஓடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தான். இப்படி எப்படி எப்படி அறியாமை வளர்ந்திருந்ததோ அந்த அறியாமை அனைத்தையும் அல்லாஹால அகற்றியதாகத்தான் நாம் வரலாறிலே பார்க்கிறோம். திருக்குறான் நமக்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இதுபோல ஏராளமான நிகழ்ச்சிகள் ஹஜ்ஜினுடைய நேரத்திலும் சரியே, அரபிகள் என்ன செய்வார்கள், அரபாவிலே தங்க மாட்டார்கள். மக்கத்து குஃபார்கள் அரபாவிலே தங்க மாட்டார்கள். அவர்கள் ஹஜ்ஜினுடைய கிரியைகளை முடித்து விட்டு திரும்பி விடுவார்கள். கேட்டால் அவர்கள் பதில் சொல்வார்கள், அரபாவிலே தங்குவது என்பது முசாபிர்களுக்குரியது, மக்காவாசிகளுக்குரியதல்ல, வெளியூர்களிலிருந்து பயணம் செய்கின்றவர்களுக்கு தான் அந்த சட்டம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே வசனத்தை இறக்கி வைத்து அரபாவிலே தங்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தான். அதற்கு பிறகு அரபாவிலே தங்குவதுதான் ஹஜ்ஜினுடைய முக்கியமான ஃபரலாக ஆக்கப்பட்டு விட்டது. இப்படி எதையெல்லாம் மக்கள் அந்த காலத்திலே அறியாமை காலத்திலே நம்பி வந்தார்களோ அத்தனையுமே அகற்றி அல்லாஹால மார்க்கத்தின் மூலமாக அறிவை வளர்த்திருக்கிறான். அந்த அறிவு சார்ந்த மார்க்கம் நமது மார்க்கம். எல்லா விஷயங்களுக்கும் நமக்கு தீர்வு இருக்கிறது, ஆனால் அதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ விஷயங்கள், இத்தாவுடைய விஷயங்கள் மக்களுக்கு விளங்கவில்லை. மக்களிடத்திலே சொன்னாலும் அது வந்து எடுபடுவதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. வந்து என்ன கேட்பார்கள், இதா இருக்கக்கூடிய பெண்கள் அவரை பார்க்கலாமா, இவரை பார்க்கலாமா, பேரனை பார்க்கலாமா, பேத்தியை பார்க்கலாமான்னு தான் மார்க்க சட்டத்தை கேட்பார்களே தவிர அவருடைய முறை என்ன என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. பேர மக்கள் என்பவர்கள் இஸ்லாத்திலே, அதாவது மகன் வழி பேரன் மகள் வழி பேரன் என்ற வேறுபாடு கிடையாது. ரெண்டு பேரர்களுக்கும் ஒரே அந்தஸ்து தான். அது மகன் பெற்றிருந்தாலும் சரி மகள் பெற்றிருந்தாலும் சரி வேறுபாடு கிடையாது. அப்படி இருக்கிற போது ஆண்வழி பேரன் பார்த்துக் கொள்ளலாம், பெண்வழி பேரன் பார்க்கக்கூடாது என்கின்றெல்லாம் ஒரு மூடத்தனமான அறியாமை மக்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. இது போன்ற எத்தனையோ எத்தனையோ விஷயங்கள், ஒன்று இரண்டல்ல, நினைவுபடுத்துவதற்காக சொல்கிறேன். இதுபோல ஆயிரக்கணக்கான விஷயங்கள் மண்டி கிடக்கின்றன. இத்தாவுடைய விஷயத்திலும் சரி, அகீகாவுடைய விஷயத்திலே சொன்னாலும் கூட அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அகீகாவுடைய சட்டம் என்னன்னா, குர்பானுடைய என்ன சட்டமோ அதே சட்டம் தான். குர்பானுக்கு என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே நிலைதான் அகீகாவுடைய விஷயத்திலும். சில பேர் அகீகாவுடைய கறியை சாப்பிடுவதை ஒரு அருவறுப்பாக கருதுகிறார்கள். அது நம்ம எடுக்கக்கூடாது, தொடக்கூடாது, அதை வந்து என்ன செய்திடணும், தர்மம் செய்திடணும், முழுவதுமாக தர்மம் செய்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த நோக்கத்திற்காக வேண்டியே மதர்சாக்களுக்கு போய் அதை கொடுத்துடுறாங்க. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, அதிலே மூன்று பங்காக வைத்து ஒரு பங்கு உங்களுடைய குடும்பத்தாருக்கும், மற்றதை உங்களுடைய உறவினர்களுக்கும், மூன்றாவது பங்கை தான் ஏழைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற நிலை இருக்கிற போது, அதாவது முழுசா கொடுத்தாலும் ஒன்றும் குற்றம் இல்லை, ஆனால் அதை சாப்பிடுவதை குற்றமாக ஒரு அவைதாக நினைப்பது தான் இங்கே முக்கியம். இது போன்ற எத்தனை எத்தனையோ விஷயங்கள் மார்க்கத்திலே மண்டி கிடக்கின்றன. அதை கேட்டு தெரிந்து கொள்கிற அந்த நிலை நம்மிடத்திலே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சஹாபாக்களின் ஒரு கூட்டம் ஒரு பிரயாணம் செய்தது. பிரயாணம் செய்த போது ஒரு இடத்திலே தண்ணீர் கிடைக்காத ஒரு இடத்திலே போய் அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். எல்லாம் தயமம் செய்து தொழுது கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு சஹாபிக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது, அதாவது குளிப்பு கடமையாகிவிட்டது. ஆனால் அவருடைய மண்டையிலே அடிபட்டிருந்தது, காயம்பட்டிருந்தது. தண்ணீர் கிடைக்கின்ற இடம் தான் நினைவில்லாமல் சொல்கிறேன். அந்த இடத்துல அவருடைய மண்டையிலே காயம்பட்டு விட்டது. அவர் தண்ணீர் பயன்படுத்தக்கூடாது, தண்ணீரை பயன்படுத்தினால் அவர் உயிருக்கு ஆபத்து. இந்த நிலையிலே அவர் கேட்டார், நான் இந்த நேரத்தில் என்ன செய்வது, குளிப்பு கடமையாகிவிட்டதே, நான் என்ன செய்வது என்று கேட்டபோது எல்லாருமே தெரிந்ததுவோன்னு சொல்லிவிட்டார்கள். நீ தண்ணீரை கொண்டுதான் குளிக்க வேண்டும் அப்படின்னு நிர்பந்தப்படுத்தி விட்டார்கள். தயமம் செய்கிற சட்டம் வந்துவிட்டது. இருந்த போதிலும் கூட அவர்கள் அதை தெரியாதனமாக சொல்லிவிட்டார்கள். அவரும் தண்ணீரிலே குளித்து விட்டார். குளித்த பிறகு அந்த காயத்தின் மூலமாக அது உடலிலே மிகப்பெரிய நோயை ஏற்படுத்தி அவர் அதிலே இறந்து போய்விட்டார். அதற்கு பிறகு இவர்கள் ரசூலுல்லாஹ் அவிடத்திலே திரும்பினார்கள். திரும்பிய போது இந்த செய்தியை சொல்லி காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடும் கோபம் கொண்டார்கள். கோபம் கொண்டு சொன்னார்கள், அநியாயமாக ஒரு உயிரை கொன்று விட்டீர்களே அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் தெரிந்த இடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளலாமே, அதை விடுத்து நீங்களாக ஏன் பதில் சொல்லிக் கொண்டீர்கள், அதனால் ஒரு உயிர் போய்விட்டது என்று சொன்னார்கள். அது மாதிரி சந்தர்ப்பங்களிலே ஒரு மிகப்பெரிய அளவில் உயிருக்கு பாதிப்பும் ஏற்படும் என்றிருந்தால் அல்லாஹுத்தால அதற்குத்தானே தைமத்தை நமக்கு சட்டமாக்கி இருக்கிறான் என்று சொல்லி காட்டினார்கள். அதுபோல எத்தனையோ எத்தனையோ விஷயங்கள் நம்ம இடத்துல இருக்கின்றன. அதை தெரியாதனமாக நாம் செய்வதன் மூலமாக அல்ல தெரியாத இடத்துல எல்லாத்திலையுமே மார்க்க வழக்கத்தை கேட்கிறது. யாராவது பள்ளிவாசலுக்கு கொஞ்சம் தொழுகிற மாதிரி ஆளுகள் இருந்தா அவங்கள்ட்ட கேட்டுக்கிறது, அவங்க சொல்றதை வச்சுக்கிட்டு அவர் அஞ்சு நேரம் தொழுகிறவரு அவர்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்றது. மார்க்க சட்டங்களை யாரிடத்திலே கேட்க வேண்டும்? அவர்களிடத்திலே கேட்க வேண்டும். எல்லாத்துக்குமே சட்டங்கள் தெரியாது. எத்தனையோ விஷயங்களை படித்தான். ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் பள்ளிவாசல்களிலே லப்பைகள் என்று சொல்லுகிற ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினர் பள்ளிவாசலிலே இமாமாக மோதினாராக இருந்தார்கள். அவங்களுக்கு மார்க்க புத்தகத்தை எந்த விளக்கமும் தெரியாது. தந்தை இமாமாக இருந்திருப்பார், மோதினாராக இருந்திருப்பார், அதற்கு பிறகு மகனை போடுவார்கள். படித்திருக்கவே மாட்டார், அரபி வாசகங்களே தெரிந்திருக்காது. தமிழிலே எதோ யாசின் மனப்பானம் செய்திருப்பார், ஏதாவது சூராக்களை மனப்பானம் செய்திருப்பார், அவர் போய் இமாமா சேர்ந்துருவார். அப்ப அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னு இந்த குதுபாவுடைய பிரசங்கங்களை அச்சடித்து வைத்திருப்பார்கள் புக்காக. ஒவ்வொரு வாரத்திலும் ஓதக்கூடிய குதுபாக்களை தமிழில டிரான்ஸ்லேஷன் செய்து அதை அச்சடித்து வைத்திருப்பார்கள். அவர் அதை வாசித்து விட்டு முடித்துக் கொள்வார். எந்த விஷயங்கள் கேட்டாலும் தெரியாது. அதன் காரணமாக நிறைய அறியாமை பரவிவிட்டிருந்தது. மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் மக்களுக்கு அறவே கிடைக்காமலே போய்விட்டன. அந்த நிலை மாறி கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களுக்கும் மேலாக மதரசாக்கள் உருவான பிறகு ஆலிம்கள் அங்கிருந்து ஹதீஸ் கலைகளையும் ஃபிக்கு கலைகளையும் கற்று வெளியிலே வந்த பின்னால் பள்ளிவாசர்களே இமாம்களாக மற்ற இடங்களிலே ஆசிரியர்களாக சேர்ந்தார்கள். மார்க்க சட்டங்களை மக்களுக்கு சொன்னார்கள். அதுதான் இன்றைக்கு இந்த அளவிலே அறிவு வளர்ந்திருப்பதற்கு காரணமாக அமைந்து விட்டன. இதை பயன்படுத்திக் கொண்டு நமக்கு என்ன விஷயங்கள் தெரியவில்லையோ, தெரியாத விஷயங்களை அவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டு ஆட்டையாவது கேட்டு எதையாவது செய்து கொண்டால் மிகப்பெரிய ஆபத்து தான் அதனால் விளையும் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இத்தாவுடைய சட்டத்தை சொல்லுகிற போது எப்போது ரூஹு பிரிந்து விட்டதோ அப்போதே இத்தா ஸ்டார்ட் ஆயிடும். 3 நாள் கழிச்சு 7 நாள் கழிச்சுங்கிறதெல்லாம் கிடையாது. சில பேர் அப்படி நம்பிக்கொண்டிருக்கிறார், 3 நாள் கழிச்ச பிறகு உட்கார வச்சுக்கலாமா. சில பேர் இப்படி வந்து கேட்கறது, 7 நாள் கழிச்ச பிறகு உட்கார வச்சுக்கலாமா. நீ உட்கார வைக்கிறதல்ல, இத்தாவுடைய நேரம் என்பது அந்த கணவனுடைய ரூஹு பிரிந்த பிறகு உடனேயே அது ஏற்பட்டு விடுகிற நேரம் ஆரம்பமாகி விடுகிறது. நீ இடையில 3 நாள் விட்டுட்டான்னா அந்த 3 நாள் பின்னாடியெல்லாம் சேர்த்த முடியாது. 4 மாசம் 10 நாள் தான் கரெக்டா. அரபி மாசத்தின் அடிப்படையில் 4 மாசம் 10 நாள் முடிந்தவுடன் இதாவுடைய காலம் முடிந்து விட்டது. அங்க 3 நாள் நான் விட்டுட்டேன், அது சேர்த்து வச்சுக்கலாமாங்கிறதெல்லாம் இங்க இல்லை. அப்ப அந்த நேரம் ஆரம்பமான உடனே அது ரூஹு போய்விட்ட உடனே அது ஆரம்பமாகி விடுகிறது. ஒரு இடத்துல ஒரு பள்ளிவாசல்ல ஒருத்தர் இமாமாக இருந்தார், அவர்கிட்ட போய் கேட்டாங்க. அவர் சொல்லிட்டாரு, 3 நாள் கழிச்சு உட்கார வச்சுக்கலாம் அப்படின்ட்டாரு. அந்த 3 நாட்கள் ஒரு ஹராம் செய்த அவருக்கு பாவம் தான் அவருக்கு கிடைத்து விடும். இத்தா என்பது பரந்து, பரலை விட்டால் அது பாவமான காரியம், ஹராம் என்கின்ற அளவுக்கு பாவமான காரியம். அந்த வினாடிகள், அந்த நிமிடங்கள், இத்தா இல்லாத அந்த நிமிடங்கள் அத்தனையுமே அவருக்கு ஹராமிலேயே கழிந்து போய்விட்டது. இது எவ்வளவு பெரிய ஆபத்து! இது மாதிரி சில விஷயங்கள் இருக்கின்றன. மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் ஒவ்வொரு வினாடியும் ஹராம் என்கின்ற பாவம் எழுதப்படுகிற விஷயங்களாக அமைந்திருக்கின்றன. அது எது என்று தெரிந்து கொண்டு அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நான் உதாரணத்திற்கு தான் இதை சொன்னேனே தவிர மற்றபடி இதுபோன்ற ஏராளமான விஷயங்கள் இப்படி இருக்கின்றன. அப்ப அதைகளே மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிற சட்டங்களை தெரிந்து நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அவர் என்னிடத்திலே வந்தார். நான் இந்த மாதிரி வந்து கேட்டாங்க, நான் இப்படி சொல்லிட்டேன், சரிதானான்னு சொன்னார். நான் சொன்னேன், அந்த 3 நாள் அவங்களுக்கு என்ன பாவம் கிடைக்கிறமோ அதுல ஒரு பங்கு உங்களுக்கும் இருக்கிறது என்று சொன்னேன். ஏன்னா தெரியாத விஷயமாக இருந்தாலும் நீங்க தெரிந்த விடத்தில் கேட்டல்லவா பதில் சொல்லியிருக்க வேண்டும். அதை விட்டு நீங்களாக சொல்லிவிட்டால் அதிலே உங்களுக்கும் பங்கு இருக்கிறது என்று சொல்லி அனுப்பினேன். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன அன்புக்குரிய சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை விளங்கி அதன் அடிப்படையிலே அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்தல் புரிவானாக. சுபஹானக்கல்ல.